கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் we have a devotion, a short devotion, ஒரு சிறிய தியானத்தோடு கூட நாம் தொடர்ந்து இந்த நாளின் ஆராதனையில் நாம் தொடருவோம். அதற்கு ஆதாரமாக என்னோடு கூட நாம் வாசித்த வேத பகுதியை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு காரியத்தை நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாக்கோபு முதல் அதிகாரம் அங்கே நம் வாசிக்க கேட்ட 16-17 வசனங்களை யாராவது வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான யாக்கோபு நமக்கு ஒரே ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்னவென்று கேட்டால், நன்மையான எந்த ஈவும் நம்முடைய தேவனுடைய கரத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை இந்த வசனத்தில் சொல்லுகிறார். இந்த வசனத்தை சொல்லிவிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். What is the real Christian life is all about? பிரியமானவர்களை, பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, அருமையான சகோதரி இவ்வளவு நேரம் பகிர்ந்து கொண்ட காரியத்தை நாம் கேட்டோம், ஒருவேளை ஆலயத்திற்கு போவது, வேதத்தை வாசிப்பது, பாடலை பாடுவது, காணிக்கை போடுவது, அல்லது நம்முடைய பெயரை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். But the real Christianity is not just the outside appearance. வெளியரங்கமான மாற்றம் மாத்திரம் அல்ல. இங்கே ஒரு காரியத்தை அங்கே நாம் காண்கிறோம். என்னவென்று சொன்னால், அது மனிதனுடைய உள்ளான வாழ்க்கையை சார்ந்தது. எனவேதான் இந்த தலைப்பு நான் யோசிக்கும் போது நடைமுறை கிறிஸ்தவம் என்று சொல்லி வைத்தேன். நடைமுறை கிறிஸ்தவம், ஒருவேளை நம்ம நினைக்கலாம் அது எப்படி என்னால் முடியும். பிரியமானவர்களே, முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் மிகுந்த போராட்டம், ஒரு பக்கம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் எப்படி வாழணும், எப்படி ஆராதிக்க வேண்டும், அநேக காரியங்கள் அவருக்கு தெரியவில்லை. ஆனால் இங்கே ஒரு காரியத்தை யாக்கோபு அவருக்கு சொல்லுகிறார். நமக்கு எது தெரியுமோ தெரியவில்லையோ, ஒரு மனிதன் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க விரும்பினால் அவன் எப்படி இருக்க வேண்டுமாம். 19 வசனம் சொல்லுகிறார், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாய் இருக்க வேண்டும். முதல் காரியம் நடைமுறை கிறிஸ்தவம், அல்லது நான் நடைமுறையில கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், I must have capacity to listen. இந்த உலகத்தில் இன்னைக்கு குறைந்து கொண்டே போவது என்ன தெரியுமா, கேட்கிற திறன் குறைந்து கொண்டே போகுது. இன்னைக்கு யாருடைய பாரத்தையும் யாரும் கேட்க விரும்புவதே இல்லை. No one is ready to listen others. But everyone has something to share. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சொல்றதுக்கு இருக்கு. ஆனால் கேட்பதற்கு அநேகருடைய காதுகள் மந்தமாகிவிட்டது. ஏனோ தெரியவில்லை, என்ன காரணம் என்று புரியவில்லை. ஆனால் இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், முதல் காரியம் we must have a capacity to listen. It shows that quick to hear. அதாவது வேகமாய் கேட்க வேண்டுமாம். எதை கேட்க வேண்டுமாம், ஆண்டுடைய சத்தம் பூமியின் மேல் துணித்துக் கொண்டே இருக்கிறது. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், God's word is on the earth. அது இயற்கையில வெளிப்படுகிறது, அது வேதத்தில் வெளிப்படுகிறது, அது பாடல்களில் வெளிப்படுகிறது, அது வெளிவந்து கொண்டே இருக்கிறது. பட் அநேக நேரங்களில் நம்ம நினைச்சிட்டே இருக்கோம், அது எனக்கு தான் கிடைக்கலையே, எனக்கு அந்த சத்தம் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறோம். பட் த ரீசன் இஸ் நாட் நாம் அதை கேட்பதற்கு ஆயத்தமாக, we are not alert, கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவன் நடைமுறையில அனுதின வாழ்க்கையில் கிறிஸ்தவனாக இருக்க விரும்பினால் he must have quick to hear. வேகமாய் கேட்கிறவனாய் இருக்க வேண்டும். ஒருவேளை பல நேரங்களில் நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது யாக்கோபு வந்து he doesn't talk about the physical listen. ஒருவேளை இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம நினைக்கலாம் கேட்டுக்கொண்டு தானே நான் இருக்கிறேன். பட் ஹவு அலர்ட் வி ஆர், ஆனால் கேட்பதில் நாம் எவ்வளவு கவனமாக அல்லது எவ்வளவு நம்ம தீவிரமாக இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அது மாத்திரமல்ல, இந்த கேட்பதில் இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, அலர்ட் ஆல்சோ இட் கேன் பி எக்ஸ்பிளைன் அட்டன்டிவ். அது கேட்பதில் உள்ள தீவிரத்தன்மை. டீச்சர் அப்பப்போ சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, கவனி கவனி கவனி. இட் ஷோஸ் அபவுட் பி அட்டன்டிவ். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவன் தன் நடைமுறையில் கிறிஸ்தவனாக இருக்க விரும்பினால் he must have a capacity to listen. அவர் எல்லா காரியத்தையும் கேட்பதற்கு கவனமுள்ளவனாக இருக்க வேண்டும். எப்போது ஒரு மனிதன் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறானோ அவன் கேட்க கேட்க அவனுடைய வாழ்க்கை மாறிவிடும். ஏனென்று சொன்னால் ஆண்டுடைய வார்த்தை என்ன செய்கிறது, அங்கே அவனை மாற்றுகிறது. அதனால பார்த்தீங்கன்னா அந்த 18வது வசனம் சொல்கிறது, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகள் நாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை அவருடைய சத்தம் அது நமக்குள்ளாக என்ன செய்கிறது, அது ஒரு மாற்றத்தை உருவாக்குது. இன்னைக்கு ஒரு மனிதன் கிறிஸ்தவனாயி பல வருஷம் மாறவே இல்லைன்னா அது என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? He is not ready to listen what God says. கடவுள் சொல்லுவதை அவன் கேட்கவில்லை, மற்ற எல்லாவற்றையும் கேட்கிறான், கடவுள் சொல்லுவதை கேட்கவில்லை. இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, நடைமுறை கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கடினமானது. It is not easy. Many times we may say that how it is possible. இரண்டாவது ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க, கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்கிற நாம் பேசுகிறதற்கு பொறுமையா இருக்க வேண்டும். It means we must have a controlled tongue, slow to speak. Slow to speak na evadi adu medhava pakkathula konga sattham kekkada padi pesuvada alladhu enakku onnume theriyadhu endru solluvada. What is the meaning of slow to speak? Kristukku priyamanavargale, slow to speak means we should not be silent when something is going against the will of God. தேவ சித்தத்திற்கு விரோதமான ஒரு காரியம் நடக்கும் போது நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. We have to speak out. நிறைய பேர் சொல்றாங்க சமுதாயம் கெட்டு போச்சு, தவறான கருத்துக்கள் எல்லாம் தேசத்தில் பரவி வருகிறது, நம்மளால பேசக்கூடாது. நம்ம பேசாமல் இருப்பது தவறு. We have to speak, but in such a way, நம்ம எப்படி பேசணும்னா, we have to speak right thing in a right time. சரியான நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எப்படிப்பட்டது, அது வெள்ளி தட்டின் மீது வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு ஒப்பானது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஸ்லோ டு ஸ்பீக் மீன்ஸ் ஸ்பீக்கிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொண்டு பேசுவது. நீங்க நிறைய பேர் பேசுவாங்க, என்ன பேசினாங்கன்னு தெரியாது. ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் பேசுவதனால்தான் இன்னைக்கு என்ன நடக்கு தெரியுமா, நிறைய குடும்பங்கள்ல தனிப்பட்ட வாழ்க்கையில அநேக பிரச்சனைக்கு காரணம் பேசுவாங்க, ஆனால் ஏன் பேசினோம் என்று தெரியாமல் பேசி விடுவார்கள். ஒருவன் நடைமுறை கிறிஸ்தவனாக, ஒருவன் கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்று சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவன் புரிந்து கொள்ள வேண்டும். இதே வார்த்தையை ஒருவர் என்னிடத்தில் பேசினால், அல்லது இதே வார்த்தை ஒருவர் எனக்கு கொடுத்தால், நான் எப்படி அதை ஏற்றுக்கொள்வேன்? சில பேர் சொல்லுவாங்க, சின்ன வயசுல ஒருத்தர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் கூட நம்ம மறக்கவில்லை. ஏன் அவர்கள் பேசின வார்த்தை நம்ம இன்னும் பாதப்படுத்துகிறது, ஏன் அது இன்னும் நம்மை குத்தி கொண்டே இருக்கிறது? அவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, we have to be very careful about our words. So the second thing, if you want to become a true living Christian, நம்முடைய வாழ்க்கையில we have to be very careful about our words. We should have a controlled tongue. It means slow to speak. சங்கீதம் நீதிமொழிகள் 10:19 சொல்லுகிறது, வாசிகள் Proverbs chapter 10 verse 19. நீதிமொழிகள் 10:19. பாருங்கள், வார்த்தைகளை எவ்வளவு கவனமா பேசணும் தெரியுமா? வார்த்தை அதிகமாவது பாவத்தை கூட உண்டாக்கும். நிறைய காரியங்கள் நாம் பேசுகிறோம், பட் we don't know. Many times we don't even understand what we speak. பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவை, he must know, he must understand what he speaks. இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, மனம் பதறியும் பேசக்கூடாது. தேவ சமூகத்தில் மனம் பதறி பேசாது என்று ஒரு பிரசங்கி சொல்லுகிறார். சில நேரங்களில் மனம் பதறி நான் அப்படி செய்து விடுவேன், இப்படி செய்து விடுவேன் சொல்லுவார். We have to be very careful. So, இங்கே அருமையான யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிற இரண்டாவது காரியம், slow to speak. I mean, have a control over your tongue. அதனால தான் சங்கீதக்காரன் ஜோமனர், ஆண்டவரே என் நாவிற்கு காவல் வையும், நான் உமக்கு பிரியமில்லாத காரியங்களையோ அல்லது உமக்கு எது நீர் விரும்பவில்லையோ அதை நான் பேசாதபடி என்னை காத்துக்கொள்ளும். எல்லாவற்றை காட்டிலும் நடைமுறை கிறிஸ்தவனுக்கு தேவை. இன்னொரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போறேன், அதில் தெரியுமா, வாசியுங்கள் 19வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரர்கள் யாவரும், கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும். இட் மீன்ஸ் வி ஹாவ் டு கல்டிவேட் த காம் ஸ்பிரிட். நம்ம எதை நம்ம மனசுக்குள்ள வைத்திருக்க வேண்டும் சொன்னால் ஒரு பொறுமையான மனம். கேட்கலாம், இதெல்லாம் நடைமுறையில் நடக்குமா ஐயா? இது குடும்பத்தில் நடக்குமா? ஒருவர் நம்மை கோபப்படுத்தும் பொழுது அல்லது ஒருவர் எதிர்த்து பேசும் பொழுது ஹவு கேன் வி, நாம் எப்படி இருக்க முடியும்? ஆனால் வேதம் சொல்கிறது வி ஹாவ் டு ஹாவ் காம் ஸ்பிரிட். நம்முடைய நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். இன்னைக்கு கோபிக்கிறதற்கு மனிதன் அவசரப்படுகிறான், கோபத்தை முதலாவது வெளிப்படுத்துகிறான். ஏன் இந்த வார்த்தையை யாக்கோபு எழுதுகிறார்? ஏன் கோபப்படக்கூடாதாம்? நீ கோபப்படும் பொழுது தேவன் கிரியை செய்ய முடியாது. அடுத்த வசனம் சொல்ற பாருங்க, அந்த 20வது வசனம், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. மனிதனுடைய ஒரு கோபம் தேவனுடைய கரத்தை கட்டிவிடும். மனிதனுடைய ஒரு கோபம் அவனுடைய வீட்டின் எல்லைகளின் எல்லா கதவுகளையும் மூடிவிடும். No one can enter in your life when you are in anger. யோசித்து பாருங்க, நம்ம கோபமா இருக்கும்போது யாராவது ஒருத்தர் போன் பண்ணா நம்ம எப்படி வரும்? கோபம் கொஞ்சம் கூடுமா குறைஞ்சிருமா? யார் கூப்பிட்டாலும் சரி, உடனே கோபம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடும். சில பேர் அந்த கோபத்தில் செல்போன் எல்லாம் உடச்சுலாம் போட்டிருப்பாங்க. பட் we have to be very careful. நடைமுறை கிறிஸ்தவம் என்பது இது கடினம் தான். So anger will not bring what God desires. தேவன் விரும்புவதை செய்ய விடாது. ஒருவேளை நம்ம பெரிய ஆண்டவர் நமக்கு நிறைய தாழ்ந்துகளை கொடுத்திருக்கலாம், பட் இன் ஆங்கர், இன் கோபத்தில் நம்ம தேவனுடைய விருப்பத்தை ஒரு நாள் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் தேவ விருப்பம் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் வி ஹாவ் டு பி, கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்கும். கோபம் வரலாம், பட் தாமதமாக வரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே வந்துடக்கூடாது. தேர் இஸ் அதுக்கு ஒரு நேரம் உண்டு. ஸோ வென் அவர் ஓன் லைஃப் இஸ் இன் சச் சிச்சுவேஷன், நம்முடைய சொந்த வாழ்க்கையை நம்ம பாருங்கள், பல நேரங்களில் கோபம் என்பதை நாம் என்ன செய்து விடுகிறது என்று சொன்னால் நம்முடைய திறமைகளை எல்லாம் கட்டி போடுகிறது. அவர் ஆங்கர் இட் ஜஸ்ட் டைஸ் ஆல் அவர் டேலண்ட்ஸ், ஆல் அவர் ஸ்ட்ரென்த் அண்ட் ஆல் அவர் கிஃப்ட்ஸ். ஆண்டவர் நமக்கு தந்திருக்க டேலண்ட்கள் கூட கோபத்தில் பயன்பட அதை பயன்படுத்த முடியாது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மூன்று காரியங்களை யாக்கோபு நினைவுபடுத்துகிறார். முதல் நூற்றாண்டில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு வேதம் இல்லை. இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறப்போல அப்படி முழு வேத புத்தகம் இல்லை, ஆசாரியன் இல்லை, திருச்சபை இல்லை, வாரந்தோறும் சரியான நேரத்தில் தொழுகை இல்லை. பட் தே லிவ்ட் ஃபார் காட், அவங்க தேவனுக்காக வாழ்ந்தாங்க. அவங்க இடத்துல காணப்பட்ட குணாதிசயங்கள் என்ன இருந்ததுன்னா, முதல் காரியம் தேவர் ஈகர் டு லிசன், கேட்பதற்கு தீவிரமாக இருந்தார்கள், பேசுவதற்கு பொறுமையாக இருந்தார்கள், கோபிப்பதற்கு தாமதமாக இருந்தார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை நம்ம வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒரு நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கும். அந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை நம் அனைவருக்கும் தந்து தேவன் நம்மை வழிநடத்த